அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நேர்களே, இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்டம் குமுளூர் வேளாண்மை நிறுவனத்தின் உதவி பயிற்றுனர் டாக்டர் ஜி பார்த்தசாரதி அவர்கள் தானிய சேமிப்பும் தன்னிகரற்ற வருமானமும் என்ற தலைப்பில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பற்றி நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து முனைவர் பார்த்தசாரதி. நான் வந்து வேளாண்மை கல்வி நிறுவனம் குமுளூர் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற கல்லூரியில் உதவி பயிற்சியாக இருக்கிறேன். வேளாண்மை வந்து இந்தியாவில் ஒரு முதுகெலும்பா இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ வேளாண்மை இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி வேளாண்மை புதிய தொழில்நுட்பங்கள் நிறையா வந்து வேளாண்மைக்கு நிறைய உதவிகள் செய்து கொண்டு இருந்தாலும் தற்போது உள்ள கால சூழ்நிலையில் அந்த வேளாண் விவசாயிகள் வந்து வேளாண்மை புரியவர்கள் வந்து அந்த வேளாண் பொருட்கள் வந்து சந்தைப்படுத்துறதுல மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டு இருக்கிறாங்க. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா எத்தனை டெக்னாலஜி எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்து எவ்வளவு உற்பத்தி பண்ணாலும் சந்தைப்படுத்துதல் சரியா இல்லை அப்படின்னா விவசாயிகள் வந்து அதை நான் சொல்லலாம் முடியலை. அந்த மாதிரி விஷயங்களை அந்த மாதிரி சவால்களை எப்படி வந்து விவசாயிகளுக்கு வந்து நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அரசு வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் நிறைய திட்டங்கள்லாம் செயல்படுத்தி வர்றாங்க. அதுல ஒரு முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது முதல்ல இருந்து இருக்குது, இருந்தாலுமே தற்போது உள்ள விவசாயிகளும் இதை பத்தி தெரிஞ்சுக்கொண்டா அவங்களுக்கு சந்தைப்படுத்துறதுல கொஞ்சம் சௌகரியமா இருக்கு. ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ரெகுலேட்டர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த ரெகுலேட்டர் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு வந்து விவசாயிகள் சந்தைப்படுத்தும் அந்த செலவை குறைச்சு இல்லைன்னா சந்தையில ஏற்படுற பிரச்சனைகள்ல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் விடுவிச்சு அந்த ஏதாவது களம் கேட்டா சேமிச்சு வைக்க இந்த மாதிரி வசதிகளை ஏற்படுத்தி விவசாயிகளை வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை பொறுத்ததுக்காக நம்ம இதுக்கு கொண்டு வந்தாங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை வந்து மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கமிட்டிக்கு கீழே செயல்படும். முத முதல்ல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 1936 திருப்பூர்ல பருத்திக்காக கொண்டு வந்தாங்க இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம். அதுக்கப்புறம் அதே வருடத்துல 1939 திண்டிவனத்துல இரண்டாவதாக கொண்டு வந்தாங்க இந்த ஒழுங்குமுறை விற்பனை. இப்போதைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தோராயமா ஒரு 27 மார்க்கெட் கமிட்டி இருக்குது. அதுக்கு கீழே மொத்தமா 278 ஒழுங்குமுறை விற்பனை சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட முக்கியமான செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சேமிப்பு அப்படின்னு சொல்லாங்க, அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுங்க. இப்ப விவசாயிகள் வந்து ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துட்டு பொருட்களை எடுத்துட்டு வர்றாங்க, அது நெல்லா இருக்கலாம், பருத்தியா இருக்கலாம், எந்த ஒரு பொருளா இருக்கலாம், அதாவது சேமிச்சு வைக்கக்கூடிய பொருட்கள் தானியங்கள் அந்த மாதிரி வகை. ஸோ அதை வந்து நீங்க அந்த ரெகுலேட்டட் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனைக்கு கொடுத்துக்கு நீங்க கொண்டு வரும்போது அங்க வந்து நீங்க விற்பனை பண்ணிக்கலாம். விவசாயிகளுக்கு எந்த தொகை கட்டணங்கள் எதுவுமே கிடையாது, மறைமுக கட்டணமும் நேரடி அந்த கட்டணமும் இல்லைங்க. அந்த மாதிரி நீங்க வந்து விற்க வரும்போது உங்களுக்கு ஒரு சரியான விலை அமையல அப்படின்னா நீங்க வந்து அங்க சேமிச்சு வச்சுக்கொள்ளலாம் உங்க தானியங்களை. அது அதுல சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. முதல்ல ஒரு 15 வந்து எந்தவித கட்டணமும் இல்லாமலே விவசாயிகள் வந்து சேமிச்சு வைக்கலாம். அந்த 15 வித்துடலாம் அப்படின்னா அது வித்து போச்சுன்னா வித்து விவசாயிகள் வந்து தனது பணத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இல்ல அப்படின்னா 15 அப்புறம் ரொம்ப குறைவான அமௌண்ட்ல, ரொம்ப குறைவான கட்டணத்துல ஒரு 6 வரைக்கும், ஒரு 180 வரைக்கும் தன்னுடைய விளைபொருட்களை வந்து சேமிச்சு வைக்கலாம். அது தானியங்களா இருக்கலாம், இல்லைன்னா தானிய வகைகள் தான் பொதுவா சேமிச்சு வைக்க முடியும் இல்லையா, அதனால அது சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம வச்சுக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து கொண்டு வந்தேன், என்னால சரியா வைக்க முடியல, சரியான விலை இல்லை, அதனால நான் விற்கல, நான் சேமிச்சு வைக்கிறேன், இந்த நேரத்துல எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வச்சிருக்கிற அந்த தானியத்தோட கட்டண ரசீது இருக்கு இல்லையா, சேமிச்சு வைக்கிற 180 இல்ல 6 சேமிச்சு, அந்த கட்டண ரசீதை வச்சு நம்ம வந்து கடன் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாங்க. கடன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை வந்து பொருளீட்டு கடன் அப்படின்னு பொதுவாக அதுல சொல்றாங்க. அது எவ்வளவு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருள் வந்து ஒரு எவ்வளவு மதிப்புக்கு பொருள் வச்சிருக்காங்களோ அதுல 50% அமௌண்ட்டை வந்து தொகையை வந்து நம்ம கடனா பெற்றுக்கொள்ளலாம். ஆனா அதிகபட்சமா 3 லட்சம் வரை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகள் சொல்றாங்க. இப்போ மேலும் வேற என்ன வசதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா விற்பனை செய்தல். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு வந்தா அப்படின்னா முதல்ல வந்து விற்பனை செய்ய முடியாத அளவுக்கு எனக்கு சரியான விலை இல்லைன்னா சேமிச்சு வச்சுக்கலாம், முதல் 15 நாளைக்கு ஃப்ரீயா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் குறைவான கட்டணத்துல ஒரு 6 மாசம் அதாவது 180 நாள் வரைக்கும் சேமிச்சு வச்சுக்கலாம். சேமிச்சு வச்ச நேரத்துல நமக்கு பண வசதி தேவை அப்படின்னா நம்ம வந்து கடன் பெற்றுக்கொள்ளலாம், இந்த பொருளீட்டு கடன் அப்படி சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன முக்கியமான வேலை இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நமக்கு செஞ்சு கிடைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விற்பனை செய்து கொடுத்தல், அதுதான் முக்கியமான இது இல்லையா சந்தைப்படுத்துதல். விற்பனை செய்து கொடுத்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா விற்பனை வந்து பொதுவா விவசாயிகள் நேரடியா போய் அங்க வர வியாபாரிகளை பார்த்து பண்ணுவாங்கன்னா அப்படி இல்லைங்க, அங்க வந்து அதிகாரிகள் இருப்பாங்க, அதிகாரிகள் அதற்கு உண்டான உதவிகள் எல்லாமே பண்ணுவாங்க. பொதுவா நம்ம தமிழ்நாட்டுல வந்து நேர்முக ஏலம் ரெண்டு முறையிலுமே வந்து விற்பனை வந்து செய்து கொடுக்குறார்கள் அதிகாரிகள். மறைமுக ஏலம் அப்படின்னு கேட்டா இப்போ ஒரு 10 விவசாயிகள் வந்திருக்காங்கன்னா 10 விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை வந்து ஒரு இடத்துல மொத்தமா அடுக்கி வச்சிருப்பாங்க. அங்கே வியாபாரிகள் வந்து அதுக்கு உரிமம் கொண்ட வியாபாரிகள் தான் உள்ள வர முடியும், எல்லா வியாபாரிகளும் வர முடியாதுங்க. விவசாயிகளுக்கு எந்த கட்டணமும் இல்லை, வியாபாரிகளுக்கு 1% ஏதோ ஒரு கட்டணம் மட்டும் தோராயமா கட்ட வேண்டியிருக்கும் அந்த மார்க்கெட் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்குள்ள வந்து ஏலம் எடுப்பதற்கு. வியாபாரிகள் வந்து உள்ள வந்து அதிகாரிகளை சந்திக்கும் போது நேர்முக ஏலமோ இல்லை மறைமுக ஏலத்திலையோ எடுத்துக்கலாம். மறைமுக ஏலம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு 10 விவசாயிகள் ஒரு 10 மூட்டை கொண்டு வர்றாங்கன்னா ஒவ்வொரு மூட்டைக்கும் எவ்வளோ அப்படின்னு ஒவ்வொரு வியாபாரியும் எழுதி போட்டு போயிடுவாங்க. அதாவது ஒரு வியாபாரியோட விலை இன்னொரு வியாபாரிக்கு தெரியாதுங்க, அந்த மாதிரி இதை வந்து மறைமுக ஏலம் சொல்லலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நேர்முக ஏலம்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சத்தம் போட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. மறைமுக ஏலம் நடக்கும்போது ஒரு வியாபாரிக்கு இன்னொரு வியாபாரிக்கு எவ்வளவு விலை எழுதினாரு அப்படின்னு தெரியாது. இப்போ ஒரு வியாபாரி வந்து என்னோட நெல் மூட்டைக்கு 1000 ரூபாய் எழுதியிருக்கலாம், இல்லை என்னோட விலை பொருளுக்கு 2000 ரூபாய் எழுதியிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வியாபாரிக்கு இன்னொரு வியாபாரிக்கு எவ்வளவு விலை எழுதுனாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து மற்ற வியாபாரிக்கு தெரியாததுனால அது விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி ஏலம் முடிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் வருவாங்க, எந்த வியாபாரி ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வியாபாரி அதிகமான தொகை எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த விவசாயிகள் விலை பொருட்களை விற்று கொடுப்பாங்க. என் கையில எல்லாம் பணம் கொடுக்குற மாதிரி இல்லைங்க, கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாமே வந்து தலையோட சேமிப்பு கணக்குல தான் தொடர்பு வைக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணுங்க. இதுல வந்து விவசாயிக்கு எந்தவித கட்டணம் எதுவுமே இல்லை, வியாபாரிகளுக்கு மட்டுமே ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து வணிகம் பண்றதுக்காக ஒரு சின்ன தொகையை வந்து அதிகாரிகள் பெற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் இந்த ஒழுங்குமுறை விற்பனை பொருட்கள் வேற என்ன செய்திகள் நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்கன்னு பார்த்து பாத்தீங்கன்னா உரிமம் பெற்றுத்தராங்க. அதாவது இப்போ வணிகர்கள் இருக்காங்க, எல்லாருமே வணிகர்கள் அப்படிங்கிறது சொல்ல முடியாது, அதுல வந்து சிறு வணிகர்கள், மிதமான வணிகர்கள், பெரு வணிகர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கான லைசன்ஸ் அதாவது உரிமம் பெற்றுத்தரதுல இந்த ஒழுங்குமுறை வரக்கூடிய அதிகாரிகள் தான் வந்து அதை பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான லைசன்ஸ் ஒன்று சொல்றாங்க, உரிமம் யூஎஸ்எல் அப்படின்னு சொல்லுவாங்க, யூனிஃபைடு சிங்கிள் லைசன்ஸ். அது வந்து ஒரு 3 வருஷம் வேலிடிட்டி. அது வந்து இந்த சந்தையில வந்து இனாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் இருக்குது, இது பெருத்து அதை பார்ப்போம். ஸோ அந்த திட்டத்துல வந்து கலந்து கொள்வதற்கு இந்த யூஎஸ்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய லைசன்ஸ் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேலோட்டமான ஒழுங்குமுறை விற்பனை கூடம், அதாவது ரெகுலேட்டட் மார்க்கெட் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லக்கூடிய அந்த மார்க்கெட் கமிட்டி அப்படின்னு பொதுவாக நம்ம கிராமத்து இதில் சொல்லுவாங்க. என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொன்னோம், மீண்டும் ஒரு தடவை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்போ விற்பனை கொண்டு போகிறோம், நமக்கு சரியான விலைக்கு கிட்டவில்லை என்றால் நம்ம வந்து அங்கே சேமித்து வச்சுக்கலாம். அதே மாதிரி கடன் நம்ம பெற்றுக்கொள்ளலாம், அதை வந்து பொருளீட்டு கடன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விற்பனை செய்து கொடுக்குறார்கள், நேர்முக ஏலத்தின் மூலமாகவோ அல்லது மறைமுக ஏலத்தின் மூலமாகவோ விற்பனை செய்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உரிமம் பெற்று கொடுக்குறாங்க, லைசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமங்கள் வந்து பெற்று கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு செயல்பாடு வந்து அங்கே ஒழுங்குமுறை மார்க்கெட்ல மட்டுமே நடைபெற்று வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னணு தேசிய வேளாண் சந்தை, இ நாம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க, இ நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு மின்னணு தேசிய வேளாண் சந்தை அப்படின்ட்டு. ஸோ இந்த மின்னணு தேசிய வேளாண் சந்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமா நம்ம இப்போ கருதப்படுதுங்க. இது வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல மட்டும்தான் செயல்பட்டுகிட்டு இருக்கு, எல்லா ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துலையும் செயல்படல, ஒரு குறிப்பிட்ட சில முக்கியமான ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல மட்டும் இதை வந்து இணைச்சிருக்காங்க. இந்த மின்னணு தேசிய வேளாண் சந்தை அப்படின்னா இ நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட முக்கியமான நோக்கம் இந்தியாவில உள்ள எல்லா சந்தைகள்னா என்ன, இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்த ஒன்றிணைத்தல், இந்தியாவில உள்ள அனைத்து சந்தைகளையுமே வந்து ஒன்றிணைத்தல், அதே மாதிரி விவசாயிகளுக்கு புதிய சந்தை வாய்ப்புகளை அதே மாதிரி வியாபாரிகளுக்கும் புதிய ஒரு சந்தை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது, இதுதான் வந்து இந்த இநாம மின்னணு தேசிய வேளாண் சந்தை அப்படிங்கிற திட்டத்தோட முக்கியமான நோக்கம்ங்க. முக்கியமா எல்லா சந்தைகள் இப்ப ஒழுங்குமுறை விற்பனை கூட தமிழ்நாட்டுல இருக்குங்க, வேற மாநிலத்துல இருக்கலாம், அண்டை மாநிலங்கள்ல இல்ல ரொம்ப தொலைவில் உள்ள மாநிலங்கள்ல இருக்கலாம், எல்லா மாநிலங்களுமே இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இருக்குது. அங்க இந்த திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தையும் ஒன்றாக ஒன்றிணைத்தல வந்து நம்ம வந்து இந்த திட்டம் வந்து செய்யறாங்க. தமிழ்நாட்டுல 2017 கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த மின்னணு தேசிய வேளாண் சந்தை, இத வந்து நம்ம சொன்னா நமக்கு சரியா விளங்கல விவசாயிகளுக்கு, அப்படின்னா சரியா புரியல அப்படின்னா நம்ம வீட்லயே நம்ம குழந்தைங்களோ இல்ல பெரியவங்களோ வந்து தனக்கு தேவையான பொருட்கள் ஒரு மொபைல் போனா இருக்கட்டும் இல்ல மற்ற மெட்டீரியல் வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இணையதளத்துல வாங்குறேன், அதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி விஷயத்தான் இதுல பண்றோம். ஏன் ஒரு மொபைல் போனுக்கோ ஒரு பேனா வாங்குறதுக்கோ இல்ல ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கோ ஒரு ஆன்லைன்ல வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஏன் வேளாண் பொருட்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்ததுதான் இந்த தேசிய மின்னணு தேசிய வேளாண் சந்தைங்க, இநாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திட்டத்துக்கு என்ன செய்யறாங்கன்னா, இந்தியால உள்ள அனைத்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்த ஒருங்கிணைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சிலது மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாமே இணையல. இதோட செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து விவசாயிகள் வந்து தான் கொண்டு வந்திருக்கிற பொருட்களை வந்து நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்தாங்கன்னா எடுத்துட்டு வரும்போதே கேட்லயே வந்து அந்த வாயிருக்கதிலே வந்து அங்கேயே ஒரு என்ட்ரி போட்டுருவாங்க, இந்த விவசாயி வர்றாரு, இவ்வளவு விளைபொருட்கள் கொண்டு வராங்க, நெல் இவ்வளவு கொண்டு வராரு, மஞ்சள் இவ்வளவு கொண்டு வராங்க, அந்த மாதிரி அதாவது பதிவு செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தா, மின்னணு தேசிய வேளாண் சந்தையில இநாம் அப்படிங்கிற திட்டத்துல அதிகாரிகள் என்ன செய்வாங்கன்னா, அங்க ஒரு பதிவு பண்ணிட்டு அவங்களுக்கான லாட், அதாவது தனித்தனி மூட்டைகளா ஒரு லாட்டா அவங்க வந்து பிரித்து உருவாக்கி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே வியாபாரிகள்கிட்ட எதுவும் சொல்லாம இணையதளத்துலதான் இந்த சந்தை படுத்துதல் நடைபெறும். அப்போ இணையதளத்துல இந்த என்ன தானியங்கள் வருது, என்ன விளைபொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத இவங்க என்ன இணையதளத்துல முதல்ல அப்லோட் பண்ணுவாங்க, அதாவது பதிவேற்றம் செய்வாங்க. அதாவது இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்துல இந்த தானியம் இவ்வளவு குவாண்டிட்டியில இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவேற்றம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த விளைபொருட்களோட தரத்தை ஆய்வு செய்வாங்க, தரத்தை ஆய்வு செய்துதான் அதுக்கப்புறம் பதிவேற்றம் பண்ணுவாங்க. இப்போ இப்படி பதிவேற்றம் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இந்தியால இருக்கிற எந்த ஒரு சந்தையில இருந்தும் நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்ல புதுக்கோட்டை மாவட்டத்திலேயோ இருக்கிற ஒரு விளைபொருளோட தரத்தை பத்தியும் அதோடைய அளவை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு வணிகரால. சோ அந்த மாதிரி பதிவேற்றம் செஞ்ச உடனே ஆன்லைன்ல அதாவது இணையதள ஏலம் வந்து துவங்குங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, 1 மணி நேரம், 2 மணி நேரம், 11 மணில இருந்து 12 மணி இல்ல 5:30 அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இணையதள ஏலம் வந்து துவங்கும். இணையதள ஏலம் துவங்கும் போது இந்தியாவில உள்ள யாரு வேணாலும் எந்தெந்த மார்க்கெட்ல என்னென்ன விளைபொருட்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்து இணையதள ஏலத்துல வந்து எவ்வளவு பணம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வியாபாரியும் பதிவிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேல அந்த இணையதள ஏலம் வந்து முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு எந்த இணையதள வணிகர் வந்து அதிகமாக விளைபொருட்கள் பணத்தை வந்து ஏலத்துல எடுத்துட்டாரோ அவங்களுக்கு இந்த விளைபொருளை வந்து மாத்தி விடுவாங்க. இநாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்னணு தேசிய வேளாண் சந்தையில பங்கேற்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன அந்த உரிமம் யூனிஃபைடு சென்ட்ரல் லைசன்ஸ் யூஎஸ்எல் அப்படிங்கிறது கட்டாயமா இங்க அவருக்கு வேணுங்க. விளைபொருட்களை வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது டைரக்டா, இப்போ என்ன சார் விளைபொருட்களை பொருட்கள்னா, இப்போ ஒரு விவசாயி வந்து தமிழ்நாட்டுல இருப்பாங்க, வணிகர் வந்து பக்கத்து மாநிலத்துல இருப்பாங்க, எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல விவசாயிக்கு எல்லாத்தையுமே பெற்றுக் கொடுத்துருவாங்க அதிகாரிகள். ஒரு ரசீது உருவாக்கி விவசாயியோட அக்கௌண்ட்ல வந்து, அதாவது சேமிப்பு கணக்குல அவர்கிட்ட வந்து பணத்தை வரவு வச்சு, அதுக்கப்புறம் போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, அதன் மூலமா ஒரு சந்தையில இருந்து அந்த வியாபாரிக்கும் இல்ல யாரு வாங்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்படுங்க. இப்போ இந்த மாதிரி இந்த மின்னணு தேசிய வேளாண் சந்தை வந்து ரொம்ப சிறப்பா வந்து தமிழ்நாட்டில் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. எல்லா பொருட்களுக்கும் எல்லா விளைபொருட்களும் இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லைங்க. ஒரு சில மாவட்டங்கள்ல ஒரு சில பொருட்கள் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இப்போ நீங்க ஈரோடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மஞ்சள் அந்த மாதிரி விளைபொருட்கள் நல்லா இருக்கும். இப்போ தஞ்சாவூர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நெல் நல்லா இருக்குங்க. திருச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா நெல் வாழை அந்த மாதிரி விளைபொருட்கள் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தான் இந்த மின்னணு தேசிய வேளாண் சந்தையில இணைச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான தகவல் விவசாயிகள் தெரிஞ்சுக்கக்கூடியவங்க. வேளாண் விற்பனை துறையில இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அதாவது ரெகுலேட்டர் மார்க்கெட் வந்து மிக முக்கிய பங்காற்றுகிறது. இப்போ இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அப்படிங்கிறது இந்த அலுவலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியலீங்க, தெரியல அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம், எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் விவசாயிகள் சொன்னாங்க. பொதுவா இந்த மார்க்கெட் கமிட்டி நம்ம எந்த ஒரு ஊர்லயுமே பொதுவா நடுவுல இல்லாம ஒரு ஊரோட வேளாண் துறை சொல்லுங்க இருக்கு இல்லையா, அது ஓரமா சம்பந்தப்பட்ட இடங்கள் தான் நிறைய அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த அலுவலகம் பாத்தீங்க அப்படின்னா அங்க அலுவலர்கள் அதிகாரிகள் வந்துட்டு போற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கிறதுக்கான ஒரு அலுவலகம் இருக்கும். விலைக்கும் விவசாயிகள் தான் கொண்டு வரும் விளைபொருட்களை வந்து சேமிச்சு வைக்கிறதுக்கான களங்கள், அதை ஆய்வு செய்யறதுக்கான தொழில்நுட்ப ஆய்வகங்கள், அப்புறம் மிகப்பெரிய கூடங்கள், அத மலையில இருந்து பாதுகாக்கிறதுக்கு இல்ல பூச்சி இதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கான கூடங்கள், இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுமே பாத்தீங்கன்னா இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல அமைஞ்சிருக்கும். இதை தாண்டி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு எப்பவுமே ஒரு ப்ரொடெக்டட், அதாவது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமா தான் இருக்கு. இது முற்றிலும் பாதுகாக்கப்பட்ட ஒரு அமைப்பா இது இருக்குது. மேலும் இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல இது மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா சில ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல வந்து இதனோட சேர்த்து நிறைய ஆய்வகங்கள், அதாவது தரம் பிடிக்கிறதுக்கு இப்போ மாவட்டங்கள்ல உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு சில மாவட்டத்துல நெல் வந்து முக்கியமான பயிரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு அருகாமலே பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு மாவட்டத்துல வந்து இப்ப நெல்லோட விளைச்சல் அதிகமா இருக்குன்னா அந்த மாவட்டத்துல அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தோட அந்த வளாகத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த நெல்லோட குவாலிட்டி அதோட தன்மையை உயர்த்தும் வகையான இயந்திரங்கள் பெரிய பெரிய அந்த கட்டமைப்பு வசதியில வந்து அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்த பக்கத்திலேயே ஏற்படுத்தி வைக்கிறாங்க. அதன் மூலமா என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து தான் கொண்டு வந்த விளைபொருட்களை வந்து அப்படியே சேமிச்சு வைக்காம இல்ல அப்படியே விற்பனை செய்யறாங்க, அதில் கொஞ்சமா தரம் உயர்த்தி கொஞ்சம் தரத்தை வந்து உயர்த்தி அதை வந்து விற்பனை செய்யறதுக்கு ஏதுவா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல சில மாவட்டங்கள்ல வந்து இரண்டு மூன்று பயிர்கள் இருக்கும். இப்போ ஒரு மாவட்டத்துல நெல் மிகப்பெரிய பயிரா இருக்கும், அங்க நெல்லுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க மற்ற பயிர்களுக்கு பண்ண மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்கும். இப்ப வாழை ஒரு முக்கியமான பயிரா திருச்சி மாவட்டத்துல இருக்கும். சோ இப்ப வாழை இருக்குது அப்படின்னா வாழைய வந்து நம்ம வந்து சேமிச்சு வைக்கி நம்ம வந்து விற்பனை செய்ய முடியாது. சோ அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு உடனடியா ஒரு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு தனது தன்மையை தன் உயர்த்தி கொள்ளும் கட்டமைப்பு வசதிகளையும் சில ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேறு ஒரு பயிர் ஒரு வாழை அந்த மாதிரி பயிர் இருந்துச்சுன்னா அதற்கான சில கட்டமைப்பு வசதிகள், அதாவது அதை வந்து எப்படி ஒரு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு தன்மைக்கு அதை மாற்றுறது அப்படிங்கிறமான விஷயங்கள்லாம் அந்த கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது தவிர வேற என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கும் அதிகாரிகளும் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து சிறந்த முறையில் வந்து ஒரு சர்வீஸ் அதை சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா விளைபொருட்கள் வந்து எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்கு அதோட கட்டமைப்பு வசதியில் வந்து நமக்கு இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இதுக்கடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயமே வந்து தன்னுடைய விளைபொருட்களை வந்து சேமித்து வச்சிருப்பாங்க. தனித்தனி லாட்டா இருக்கும். ஒரு விவசாயிக்கு ஒரு 50 மூட்டைனா அது தனியா இருக்கும், ஒரு விவசாயிக்கு ஒரு 100 மூட்டைனா அது தனியா இருக்கும். ஸோ சில எந்த விவசாயிகள் வந்து கடன் பெற்று இருக்காங்களோ அந்த விவசாயிகளோட மூட்டையில பாத்தீங்கன்னா ஒரு கார்டில் எழுதி, அதாவது ஒரு அட்டையில எழுதி போட்டிருப்பாங்க அவரோட பேர் என்ன அப்படின்னு. அது வந்து யார் யாரெல்லாம் கடன் பெற்று இருக்காங்களோ அந்த விவசாயியோட அந்த லாட்ல அந்த மூட்டைகளை பாத்தீங்கன்னா அந்த இளஞ்சிவப்பு நிறம், அதாவது பிங்க் கலர்ல ஒரு கார்டில் எழுதி போட்டிருப்பாங்க. அதே இது இப்போ விற்பனை செய்யப்படுறது இல்ல சேமிச்சு வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சேமிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விளைபொருட்கள் பாத்தீங்கன்னா ஒரு பச்சை நிற அட்டையில வந்து எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அது உள்ள நம்ம போய் ஒரு கூடத்துக்குள்ள போய் பாக்குறோம் அப்படின்னா எந்த லாட்டு எந்த மூட்டைகள்லாம் வந்து கடனுக்காக வைக்கப்பட்டது, எந்த மூட்டைகள்லாம் விற்பனைக்காகவோ இல்ல சேமிக்காகவோ வைக்கப்பட்டது அப்படிங்கறது வந்து நமக்கு அது மூலமா நமக்கு தெளிவா தெரியுமுங்க. ஸோ இந்த மாதிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடமானது தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற மாநிலங்களிலுமே வந்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு வந்து அன்னன்னைக்கு வளைஞ்சதான் அன்னன்னைக்கு விற்றாதான் அவருக்கு வந்து செலவுக்கு ஆகுமே இல்லை அவருடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து விவசாயி வந்து ஒரு கிராமத்து சார்ந்த ஒரு வியாபாரிகிட்ட போய் கொடுக்கும்போது அவருக்கு மிகவும் குறைவான ஒரு லாபமோ இல்ல தான் விளைவித்த பொருட்களுக்கான சரியான விலையோ கண்டிப்பா கிடைக்கிறது இல்லை, அந்த நிலையை வந்து தவிர்க்கிறதுக்கும் அதிகாரிகள் முன்னிலையில சந்தைப்படுத்தல் நடக்குது அப்படின்னா அதுல ஒரு திருப்திகரமா இருக்கும். மேலும் பாத்தீங்கன்னா தனக்கு திருப்திகரமான விலை இல்லை அப்படின்னா நீங்க விற்கணும்னு கூட அவசியம் இல்லை, நீங்க சேமிச்சு வைக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள். அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பொருட்களை வந்து உடனே திருப்திகரமா இல்லைன்னா விற்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க சேமிச்சு வைத்துக் கொண்டு பின்னாடி விற்பனை கொள்ளலாம், அதன் மூலமா கடன் பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாறாக அனைத்து ஏராளமான வசதிகளையும் கட்டமைப்புகளையும் நமக்கு வந்து இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் பெற்றுத் தருகின்றன.
நேர்களே, இதுவரைக்கும் தானிய சேகரிப்பும் தன்னிகரற்ற வருமானமும் என்ற தலைப்பில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பற்றி நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய திருச்சி மாவட்டம் குமுலூர் வேளாண்மை நிறுவனத்தின் உதவி பயிற்றுனர் டாக்டர் ஜி பார்த்தசாரதி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.